ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. இந்த ஸ்லோகம் இவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? சொன்னது நம்முடைய கூரத்தாழ்வான், அதனாலதான் இவ்வளவு அழகா இருக்கு. எவர் எப்பொழுதுமே பகவானுடைய திருவடி தாமரைகளையே பிடிச்சுண்டு அந்த அச்சுதன், யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி த்ரிணாயமேனி. எப்பேர் எவர் அச்சுதனுடைய திருவடி தாமரைகள்ன்ற அந்த பொண்ணுல பேராசையினால லோகத்துல கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் புல்லா நினைச்சாரோ, எல்லா திருணம்னா புல்லு. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ, நித்யம் எப்பொழுதும், யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத ததிதராணி தத் இதராணி, மற்றெல்லாத்தையும் திருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹோ. ஆச்சரியமான பகவஸ்வரூபமான ஞான குணங்கள் இதெல்லாம் பூரணமான கருணை கடலான ராமானுஜருடைய திருவடிகளையே சரணமடைகிறேனுட. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஆச்சாரியன் திருவடிய சரணம் அடைகிறது தான் சுகம். எல்லாரும் ஆச்சாரியனுக்கு சொத்து தானே, குரு இட்ட வழக்கு தானே. நம்முடைய ஆத்மாவுக்கு பரம போக்யமான விஷயம். இப்ப நாக்குக்கு எது போக்யம் அப்படின்னா, நாக்கு சொல்லும் எனக்கு சுட சுட காஃபி வேணும், இல்லாட்டி நன்னா நெய் விட்டு அல்வா வேணும், நன்னா தயிர் சாதமும் மாவடு ஊர்கா வேணும் அப்படின்னு அதிக சொல்லும். தோலுக்கு போக்யம் அப்படின்னு கேட்டா வெயில் காலத்துல ஏசியும் குளிர் காலத்துல கம்பளியும் அந்தந்த வயசு காலத்துக்கு தகுந்த மாதிரியா கேட்கும். கண் காது மூக்கு எல்லாம் எது போக்யம்னா எவ்வளவு சொல்லும். ஆத்மாவுக்கு போக்யம் அப்படின்னா ஆச்சாரியம், பரம போக்யமான விஷயம் அப்படின்னு சொல்றோம். கூரத்து ஆழ்வான், ஆழ்வான் ஆழ்வான் ஆழ்வான்னு ராமானுஜரே உருகினாராம். ஆழ்வான் ஆழ்வா கூரத்தாழ்வார்னு சொல்றல, கூரத்தாழ்வான் உரிமையோட ராமானுஜர் சொல்லிட்டாராம். என்னுடைய ஆழ்வானாச்சே, நம்மாழ்வாரிடத்துல காணப்பெறாத அந்த அனுபவங்கள் எல்லாம் இவர்கிட்ட கண்டேனே அப்படின்னுட்டாராம். நம்மாழ்வார் அந்த பாவத்தில் அப்படியே தலைக்கும் பொழுது பார்க்க முடியல, அதையெல்லாம் கூரத்தாழ்வானிடத்திலே கண்டோன்றார். சுவாமி ராமானுஜ வைபவம் கூரத்தாழ்வானுடைய வைபவம் இல்லைன்னா ருச்சி இல்லாத பழச்சாறு போல. நல்ல பழச்சாறு இருக்கு, ஆனா அதுல வந்து ஒரு தித்திப்பு இல்லை அப்படின்னா அப்படி இருக்கும். அது போல சுவாமி ராமானுஜ வைபவத்துல கூரத்தாழ்வான் ரொம்ப முக்கியம். ராமானுஜருடைய சரீரத்திலேருந்து எல்லாத்துக்கும் அவ்வளவு தூரம் பரியறவர் ஸ்ரீ கூரத்தாழ்வான். அதனாலேதான் அழகா ராமானுஜர் சொன்ன உடனேயே மனைவியை கூட்டிட்டு வரத்துக்காக காஞ்சிபுரம் வந்துட்டார். ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? மனைவியின் இடத்துல நேர கூட போய் சொல்லல, ஒரு ஆள் அனுப்பி அந்த மாதிரி நான் ராமானுஜரோட ஸ்ரீரங்கம் போறேன் போய் சொல்லிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அந்த மனைவி எப்படி இருந்திருப்பார், இவர் எப்படி இருந்திருப்பார் யோசனை பண்ணி பாருங்கோ. அத்தனை விசேஷம் ஸ்ரீ கூரத்தாழ்வான். நித்தியம் ததி ஆராதனம் பண்ணின்றிருந்த ஒருத்தர் ஸ்ரீ கூரத்தாழ்வான். ததி ஆராதனம் அவ்வளவு வசதி, அடியவர்களை ஆராதனம் செய்வது அப்படின்றது அன்னதானம் இப்ப பேசுறோம் இல்லையா, அதுதான் ததி ஆராதனம். ஆழ்வார்கள்ல ஒருத்தர் ததி ஆராதனம் விசேஷமா பண்ணார், ஒரே ஒருத்தர் ரொம்ப விசேஷமா பண்ணார், திருமங்கை மன்னர். கொள்ளையடிச்சு ததி ஆராதனம் பண்ண ஒரு ஆழ்வார், அந்த ததி ஆராதனமே அவருக்கு பெருமாளை கடிக்கிற அளவுக்கு பாக்கியத்தை கொடுத்துடுச்சு. பெண் பிள்ளை சொல்றா இல்லையா, கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாழ்வாரை போலே அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த சதி ஆராதனத்தை ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கிறவர் தான் கூரத்தாழ்வான். இந்த கூரத்தாழ்வானுடைய பத்னி அத்தனை விசேஷம், ஒரு கல்யாணமே விசேஷம்தான். கூரத்தாழ்வான் அந்த கூரம்ன்ற அந்த கிராமத்துல இருந்தார். அந்த காலத்துல அது நகரம் மாதிரிதான் இருந்து வச்சுக்கோங்களேன், செல்வ செழிப்புள்ள இடங்களை நகரமா தானே அந்த காலத்தை சொல்லுவார். நகரம் பட்டணம் அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா, இந்த கூரம் மாநகரம்னே சொல்லுவா. அழகா ஒரு நாள் அவர் ராத்திரி இப்படி தன்னுடைய கூரம் நகரத்துல அப்படி ராத்திரி இப்படி அலைஞ்சின்னு இருக்காரு. அப்ப ஒரு வீட்டுல ஒரு வயசானவ ஆணும் பெண்ணுமா பேசிட்டு இருக்கா, ஒரு தாத்தா பாட்டி. இவர் அந்த வீட்டு திண்ணையில போய் உக்காந்தார். ஏன்னா இவருடைய பிரஜைகள் தான், இவர் சின்ன ஒரு ராஜா மாதிரிதான் இருந்தார், குறுநில மன்னர் மாதிரி. சரி என்னடா அது, வாழ்க்கை ஏதோ கஷ்டமா, ராத்திரி இவ்வளவு வயசான காலத்துல ராத்திரி எப்படி தூங்காம பேசிட்டு இருக்காள், யாருக்கு தூக்கம் வராதுன்னா, வியாதி இருக்கிற வாளுக்கு தூக்கம் வராது, குடும்பத்தை பத்தி கவலை இருக்கிற வாளுக்கு தூக்கம் வராது, கல்யாண வயசுல பொண்ணோ பையனோ இருந்தா தூக்கம் வராது, இப்படி நிறைய உண்டு காரணங்கள், வித்த உள்ளவனுக்கு தூக்கம் வராது, வியாதி உள்ளவனுக்கு தூக்கம் வராது, இப்படி நிறைய சொல்லுவான். வயசான வாளுக்கு தூக்கம் வரலை அப்படின்னா ஒண்ணு வியாதியா இருக்கணும், இல்லாட்டி குடும்ப கவலை, இல்லாட்டி கல்யாண வயசுல குழந்தை இருந்தா தூக்கம் வராது. இது லோகத்துல நம்ம இன்னைக்கும் பாக்குறோம், எவ்வளவோ முன்னேறிட்டோம், 21st century கை நிறைய சம்பாதிக்கிறோம், வீடு வாசனமெல்லாம் சொல்றோம். ஆனாலும் ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்றது பெரிய விஷயம்தான். பெண்ணுடைய கல்யாணம் அப்படின்னா ஜனக மகாராஜாலேருந்து பெரிய ஆழ்வார் வரைக்கும் நல்லபடியா நடக்கணுமே அப்படின்னு பரிதவிக்கிறார்கள். ஏன்னா உலகத்துல சர்வசிரேஷ்டம் கன்னிகாதானம். ஒரு பெண்ணை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்ற நிஜமாவே ஒரு பெரிய சாதனை. குடும்ப வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில குழந்தைகளை பெற்று அது ஒழுங்கா வளர்த்து நல்ல குணத்தோட இருந்து அழகா நல்ல குலம் கோத்திரம் எல்லாம் பார்த்து அப்பா அம்மா சொல்லபடி அந்த குழந்தைகள் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழறத பாக்கிறதுன்றது நிஜமாவே சொர்க்கத்தை விட பரம சுகம்தான் பெத்தவாளுக்கு. அப்ப அந்த வயசான தாத்தா பாட்டி பேசிட்டு இருக்கா, நம்ம பொண்ணுடைய ஜாதகத்துல இப்படி ஒரு கோளாறு இருக்கு, நம்ம நம்ம ஆயுஸ் கண்ணு மூடுறதுக்குள்ள இந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா நடக்காது போல இருக்கே, அந்த குழந்தை இப்படியே காலம் கழிச்சிருவாளோ அப்படின்னு அப்பாவும் அந்த அம்மாவும் வருத்தப்பட்டு இருக்கா. கூரத்தாழ்வன் உட்காந்து கேட்கிறார். உடனே அந்த பாட்டி சொல்றார், என்ன பண்றது, நம்ம பொண்ணோட ஜாதகத்துல அப்படி ஒரு தோஷம் இருக்கே, கல்யாணம் ஆயாச்சுன்னா தாம்பத்தியம் யாராவது வச்சுட்டான்னா அந்த கணவன் உடனே மறிச்சு போயிடுவான், அவளுடைய ஜாதகத்துல இருக்கே, எப்படி யார் கல்யாணம் பண்ணிப்பா, கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது தாம்பத்தியம்ன்றது தவிர்க்க முடியாத ஒண்ணு இல்லவா, அப்ப அது தெரிஞ்சு யார் கல்யாணம் பண்ணிப்பார்கள், ஜாதகம் எல்லாம் அந்த காலத்துல ரொம்ப கரெக்டா துல்லியமா கணிப்பார்கள், அழகா சொல்லுவார்கள். இந்த காலம் மாதிரி கமர்ஷியலா இல்லாத காலம், அதனால அந்த காலத்துல ஜாதகம் எழுதினதும் சரியா இருந்தது, கணிச்சதும் சரியா இருந்தது, அவ சொன்ன பலன்களும் சரியா இருந்தது. ஜாதகத்தை காட்டிலும் பகவான் மேல பூரணமா நம்பிக்கை வைக்கணும், அது முக்கியம். நமக்கு பல சந்தர்ப்பங்கள்ல ஜாதகமே தெரியாதவெல்லாம் பல பேர் வாழ்ந்துட்டுதான் இருக்கு. தெய்வத்தை நம்பும் பொழுது எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த அம்மா அப்படி சொல்றா, சொல்லிட்டு இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுது சொல்றா, எப்படி இருந்தாலும் வரதன் கைவிட மாட்டான், ஏதானும் வழி காட்டுவான், பெருமாள் அப்படின்லாம் கை விட்டுடுவாரா, இவளுக்கு என்ன உண்டோ அது பெருமாள் வச்சிருப்பார், கவலைப்படாம நிம்மதியா தூங்குங்கோ அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா. கூரத்தாழ்வான் இதை கேட்டு விட்டார். அடுத்த நாள் காத்தால தன் பந்து வர்க்கத்தை கூட்டிண்டு சீரெல்லாம் எடுத்துண்டு நேரா வாத்திரில போய் நின்றுட்டார் வாசல்ல. அவளுக்கு ஒன்னும் புரியல, என்ன விஷயம்னு கேட்டா உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சா. ரொம்ப சாதாரண நிலைமையிலதான் இருக்கார் கூரத்தாழ்வான், அந்த ஊருக்கே பிரபு. அப்ப அழகா அவர் சொல்லிட்டா, உங்க பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், கல்யாணம் பண்ணி கொடுங்கோன்னுட்டார். அவ்வளவு நேரடியா, அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கண்கள்ல கண்ணீர் வழியறது, நாங்க சொல்லணும்னு அவர் சொன்னார். அழகா பெண்ணோட தகப்பனாரை கூப்பிட்டு சொல்லிட்டா, தனியா எல்லா விஷயமும் அடியனுக்கு தெரியும், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நீங்க எந்த குழந்தைய பாரமா வச்சுருக்கீளோ அந்த குழந்தைய நான் பாக்கியமா ஏத்துக்கிறேன், அவளை என் மனைவியா ஏத்தண்டு கடைசி வரைக்கும் நல்லபடியா காப்பாத்துவேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இள வயசுதான், இது வயசானவர் கிடையாது, இல்லாட்டி ஏற்கனவே மனைவியை இழந்து விட்டு கல்யாணம் பண்ணிக்க அந்த மாதிரிலாம் கிடையாது, இள வயசுல அப்படி ஒரு மனசு. என்னன்னா கல்யாணம் பண்ணிட்டாலும் இவளோட ஒரு சரீர சம்பந்தம் வச்சுக்க முடியாது, அதுதான் அவளுடைய கஷ்டம். கூறத்தாழ்வான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறாருன்னா அடுத்தவாளுடைய துக்கத்து மேல எவ்வளவு தூரம் அவருக்கு அக்கறை, அதை சரி பண்ணணும்ன்ற ஆசைக்கு பீஷ்மர் மாதிரியான ஒரு வைராக்கியமான ஒரு சங்கல்பம். பீஷ்மரை விட ஒரு படி வசத்தின்னே சொல்லலாம். பீஷ்மர் எவ்வளவு அழகா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்பாவுக்கு சொன்னா, ஆச்சரியமா இன்னும் சந்தர்ப்ப கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை வரும்பொழுது கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஒரு இளவரசிக்கு அனுகிரகம் பண்ணிருக்கலாம், ஆனா அது பண்ணல, அது குற்றம்னு சொல்ல முடியாது. ஆனா கூறத்தாழ் அதையும் தாண்டி வசத்தியா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சரியா. எப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வானப்பிரஸ்த தர்மம் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். வானப்பிரஸ்தம் அப்படின்னா ஒரு ஸ்திதியில வந்து கல்யாணம் ஆகி குழந்தைகள் எல்லாம் பெத்தாச்சு வயசாயிடுது அப்படின்னா கணவனும் மனைவியும் அழகா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படி வாழ ஆரம்பிச்சிருவா, சகோதர சகோதரி அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சரீர சம்பந்தம் இல்லாம வாழறதுன்னு ஒரு பாவம். அதெல்லாம் கலியுகத்துல நடக்குமா அப்படின்னா பிரத்யக்ஷமா நடத்தி காட்டினார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதா தேவி. வானப்பிரஸ்த தர்மத்தை தான் அவ இருந்தா, சரீர சம்பந்தமே கிடையாது. சாரதா தேவியை ஸ்வயம் தேவியினுடைய அம்சமாகவே பார்த்தார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். மகாத்மாக்கள்னால எது வேணாலும் முடியும். மகாத்மாக்களுடைய மனசும் வைராக்கியமும் அத்தனை வசத்திய வாழ்க்கை. மகாத்மாக்கள் எத்தனை வயசா இருந்தாலுமே லோகக்ஷேமார்த்தமா எதவானா தியாகம் பண்ணுவா. சுவாமி ராகவேந்திரர் சின்ன வயசு குழந்தை இள வயசு மனைவி இவ ரெண்டு பேரையும் தியாகம் பண்ணிட்டு தானே சன்னியாசம் வாங்கிக்கிறார். இன்னைக்கு சுவாமி ராகவேந்திரருடைய பிறந்த நாள். அவ்வளவு அழகா சன்னியாசம் வாங்கிண்டு இன்னி வரைக்கும் மந்திராலயத்தை ஜீவசமாதியில இருந்துண்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார் சகலருக்கும் சுவாமி ராகவேந்திரன். அதனால மகாத்மாக்களுடைய பலம் அப்படி. அந்த மாதிரி ஸ்ரீ கூறத்தாழ்வான் அழகா அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் ஆண்டாள் அப்படின்னு அவளுக்கு திருநாமம். அழகா கல்யாணம் பண்ணிண்டு ரெண்டு பேருமா சேர்ந்து ததிய ஆராதம். அப்ப அந்த அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா, அந்த ஆண்டாள் கண்கள்ல ஆனந்த பாஷம். காலம் முழுக்க உங்க ஆத்துல வேலைக்காரியா இருந்துட்டு உங்க மனசு நோகாதபடி நடனா அவளுக்கு அப்பா அம்மாவுடைய மனசு சந்தோஷப்படும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்பா அம்மாவுக்கு ஒரு திருப்தி. நிஜமாவே இன்னைக்கும் வாழ்க்கையில எத்தனையோ உலகத்துல ஏதோ மூலையில இந்த மாதிரி அபூர்வமான ஆத்மாக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கா. அந்த மாதிரி அப்படி கல்யாணம் பண்ணிட்ட கூறத்தாழ்வான் அவரும் அவர் மனைவியுமா சேர்ந்துட்டு டெய்லி சதி ஆராதனம் பண்றார்கள். அவ்வளவு சந்தோஷமா இருக்கார்கள். ஊரே கண்டு மெச்சறது, ஊரே கண்டு பராமப்படுறது. இல்ல என்னாச்சுன்னா ரெண்டு பேருக்கு தாம்பத்திய சுகம் இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. அது கடைசி வரைக்கும் பொத்தி பாதுகாத்து வச்சுருக்கார் ஸ்ரீ கூறத்தாழ்வான். உலகத்துல எப்படி எல்லாம் கூட புருஷா உண்டு, இது நிஜமாவே அதிசயம். ஒரு நாள் கூட நான் உனக்காக தியாகம் பண்ணேன்னு அந்த வார்த்தை சொல்லிடுவோம் இல்லையா, அந்த ஒரு வார்த்தை கூட சொல்லாத ஒரு உத்தமர் கூறத்து ஆழ்வான். அதனாலதான் கூரேசர் கூரேசர்னு ராமானுஜரே மயங்கினார் அப்படின்னா அந்த குணங்கள் அவ்வளவு வசத்தி. அத்தனை அழகா ரெண்டு பேருமே சேர்ந்து ததிய ஆராதனம் பண்றார்கள். டெய்லி கூரத்துல நிறைய பேர் நித்தியம் ஆயிரம் பேருக்கு மேல ததிய ஆராதனம் பண்ணிட்டே இருப்பா, சாப்பிட்டுட்டே இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் வரதராஜன் கோவில்ல ராத்திரி இந்த சயன சேவை முடிஞ்சு வரதராஜன் கோவில் நடை அடைச்ச பிறகுதான் கூறத்தாழ்வான் வீட்டு கதவை சாத்துவா. அதை அடைச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சரி யாராவது பசின்னு வராளான்னு பார்த்துட்டு ராத்திரி எத்தனை மணிக்கு போனாலும் எந்த சமயத்துல போனாலும் கூறத்தாழ்வான் கிரகத்துல அன்னம் உண்டு. இன்னைக்கும் அந்த மாதிரி எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. காஞ்சி மகா பெரியவா சொல்லி எவ்வளோ பேர் ஜோரா அன்னதானம் பண்ணி அவ்வளவு அழகாவெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்கா அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த மாதிரி இன்னைக்கும் நம்ம மந்திராலயம் போனோம்னா ராகவேந்திர மடத்துல எவ்வளவு அழகா இருக்கும் அன்னதானம் சாப்பிடறதுக்கே ஒரு தனி பாக்கியம் ஒண்ணு இல்லையா. அத்தனை அழகா ஜோர அந்த மாதிரி கூறத்தாழ்வான் நித்தியம் பண்ணிட்டு இருக்க ஒரு சந்தர்ப்பத்துல கூறத்தாழ்வான் வீட்டு கதவை அடைச்சா அப்படின்னா அந்த சப்தம் காஞ்சிபுரத்துல வரதராஜன் கோவில்ல கேட்கும். அந்த காலத்துல பெரிய சவுண்ட் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாம் கிடையாது இல்லையா, அதனால அழகா கேட்கும். ஒரு சந்தர்ப்பத்துல வரதராஜன் கோவில்ல உற்சவம், அதனால ராத்திரி இந்த கதவு அடைக்கிற நேரம் கடந்து போயிட்டு இருக்கு. ஆனா கூறத்தாழ்வானுடைய அந்த வாயில் காப்பவன் இருப்பானே அவன் நேரம் ஆயிடுதுன்னு சொல்லி காஞ்சி வரதராஜன் கோவில் கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி இவர் வீட்டு கதவை அடைக்கிறான். அதை அடைக்கும்போது அந்த சப்தம் இந்த மணியை ஒலிக்கிற சப்தம் ஜோரா கேட்கறது. அப்ப பெருந்தேவி தாயாரும் வரதராஜனும் அழகா திருக்கட்சி நம்பிகளிடத்துல கேட்கிறார். திருக்கட்சி நம்பிகளை பார்த்து வரதன் கேட்கிறார், என்ன திருக்கட்சி நம்பி, இன்னும் நம்மளுடையதான சயன சேவையெல்லாம் ஆகல, அதுக்குள்ள யார் இப்படி கதவடைக்கிறா அப்படின்ட்டார். திருக்கட்சி நம்பிகள் சிரிச்சின்றே சொல்றார், சுவாமி அது தேவரீருடைய கோவில் கதவல்ல, ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய வீட்டு கதவு அப்படின்ட்டார். உடனே பெருந்தேவி தாரா, கூரத்தாழ்வான் வீட்டு கதவு அவ்வளவு பெருசா, அங்க கதவடைக்கிற சப்தம் இவ்வளவு தூரம் கேட்கிறதா, ஆமாம் தாயாரே அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தேவி தாயார் கிட்ட சொல்றார் திருக்கட்சி நம்பிகள். நித்தியம் அன்னதானம் முடிச்சுட்டு கதவை சாத்துவா, நித்தியம் நம்ம கோவில் கதவை அடைச்ச பிறகுதான் அங்க அடைப்பா, இன்னைக்கு நம்ம சீக்கிரம் அடைச்சுட்டா அப்படின்ன உடனே அவ்வளவு தனமா அவரிடத்துல இருக்கு, ஜோர் பரம சந்தோஷம், நித்தியம் சதி ஆராதனம் பண்றாரா, பரமபாகியம் அப்படின்னு பெருந்தேவி தாயார் கொண்டாடினார். இது என்ன ஆச்சரியம்னா, இங்க இவா பேசிட்டு இருக்காளோன்னோ, இங்க பெருந்தேவி தாயார் திருக்கட்சி நம்பிகள் வரதராஜன் இங்க பேசிட்டு இருக்கிறது கூரத்தாழ்வன் அவர் வீட்டுல அவர் காதல ஒழிச்சுடுத்து. பெருமாள் பேசுறது கேக்குமா, தாயார் பேசுறது கேக்குமா அப்படின்னா நிச்சயமா கேட்கும். காத்தாலேந்து ராத்திரி வரைக்கும் நம்ம தூக்கத்துல கூட சுவாமி பேசிட்டுதான் இருக்க, பகவானே எனக்கு உன் குரல் கேட்கணும், பகவானே நான் உன்னை பார்க்கணும், பகவானே எனக்கு உன்னுடைய தரிசனம் கிடைக்கணும், பகவானே நீ என்னிடத்துல பேசு, என்னிடத்துல பேசு, என்னிடத்துல பேசி கேட்டுட்டே வாங்க, கிருஷ்ணா பேசேன்பா, வரதா பேசேன்பா, ரங்கா உன் குரலை கேட்கணும்னு நீங்க கேட்டுட்டே வந்தேள்னா நிச்சயம் ஒரு நாள் பகவானுடைய குரல் கேட்கும். ஸ்வயம் பகவானுடைய அந்த குரல் கேட்கணும், ஸ்வயம் அனுபவத்துல சொல்றேன், பகவத் கிருப்பையுடைய அனுகிரகத்தினாலே சொல்றேன், சத்குரு கிருபா கடாட்சத்தினாலே சொல்றேன். கண்ணன் பேசணும்னு நீங்க ஆசைப்பட்டேள்னா பேசுவான், அவன் பேசுற குரல் கேட்கும் மதுர தனி. கூரத்தாழ்வான் காதுகள்ல பெருந்தேவி தாயார் வரதராஜன் திருக்கட்சி நம்பிகள் இவா பேசுற சப்தம் கேட்டுடுத்து. ராத்திரி தூக்கம் வரமாட்டேங்கிறது கூரத்தாழ்வானுக்கு, அடடா தாயார் நம்மிடத்துல அச்சோ அப்படின்னு இறக்கப்படும்படியா அல்லவா வாழணும், தாயார் கொண்டாடும்படியா ஒரு செல்வ செழிப்பிலையா வாழறது, சி அப்படின்னு வெறுப்பு வந்துடுத்தான். நமக்கெல்லாம் அப்படிலாம் கேட்டதுன்னா அடுத்த நாள் ஊர் முழுக்க பெருமையா பேச மாட்டோமா, ஆனா கூரத்தாழ்வானுக்கு வருத்தமா இருந்த, தாயார் வந்து கருணையோட என் குழந்தைக்கு என்ன பண்ணலாம்னு கேட்கணுமே, அதானே நமக்கு சந்தோஷம், அவளுடைய கிருபா கடாட்சம் தானே நமக்கு முக்கியம்னு சொல்லி பொழுது விடிஞ்ச உடனேயே எல்லாத்தையும் தானம் கொடுத்தாராம் கூரத்தாழ்வார். கொஞ்சோண்டு தேக யாத்திரைக்காக தனத்தை மட்டும் வச்சுண்டு மத்த எல்லாத்தையும் தானம் கொடுத்துட்டார் கூரத்தாழ்வார். அப்பதான் பார்த்தாராம் இப்படிலாம் இருந்தா ஆத்மாவுக்கு நல்ல கதி கிடைக்காதுன்னு சொல்லி அவர் நினைச்சிருக்கும் பொழுதுதான் ராமானுஜர் பற்றி கேள்விப்பட்டார். அழகா பரிச்சயமான சமயம், அப்பொழுதுதான் ராமானுஜர் சன்னியாசம் வாங்கிண்டார். வாங்கின்ற உடனேயே கூரத்தாழ்வானும் அவர் திருவடியில போய் சமாசயனம் வாங்கினுட்டார் ஜம்மனு. அப்பதான் கிளம்பி ஸ்ரீரங்கம் போயிட்டார். அப்படி கிளம்பி போனவர் தான் தேக யாத்திரைக்காக கொஞ்சம் தனத்தை வச்சுன்னு மத்த எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இப்ப ஸ்ரீரங்கம் போய் ராமானுஜருக்கு உடையவர்னு ரங்கராஜன் எல்லாம் கொடுத்துட்டார். அப்ப ராமானுஜர் மோக்ஷ பரியந்தம் எல்லாம் பார்த்து பாருனோட இதுக்கு மேல எனக்குன்னு ஏதான வச்சுக்கிற எந்த விதத்துல நியாயம்னு ஒரு யோசனை அவருக்கு வந்துடுத்து. ராமானுஜன் போய் மனைவியை கூட்டுண்டு வாங்கோன்னு சொல்லிட்டார். அழகா கிளம்பி வந்துட்டார் கூரத்தாழ்வான். ரங்கராஜன் அழக காத்தன் இருக்கான் கூரத்தாழ்வான் திரும்ப மனைவியோட வரத்துக்காக. வரதராஜனும் பெருந்தேவி தாயாரும் கொண்டாடின கூரத்தாழ்வான். ஸ்ரீவத்ஸ சின்ஹர் திருமருமார்பர் அப்படின்னு தான் அவருக்கு சம்பிரதாயத்துல பெயர். அழகா வந்துட்டார், ஆண்டாள் காத்துட்டு இருந்தா. அழகா கூரத்தாழ்வான் பார்த்தார் மீதி இருக்கிற தனத்தையும் தானம் கொடுத்துட்டார். ஒண்ணுமே இல்லை, அந்த கூரத்துல அவர்தான் பிரபு, அவர்தான் ஜமீன்தார், அவர்தான் ராஜா, கூரத்துக்கு ஈசனால கூரேசர் அப்படின்னு சொல்லுவார். ஆனா தேக யாத்திரைக்காக தனம் வச்சிருந்தார் இல்லையா, அதையும் கொடுத்துட்டார். ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமேனா ஒண்ணுமே கிடையாது லோகாயுதமா பார்த்தா. ஆனா ராமானுஜ கிருபை, ரங்கராஜனுடைய அனுகிரகம், வரதராஜனுடைய கிருபை, பெருந்தேவி தாயா ரங்கநாயகி தாயோட அன்பு பூரணமா சம்பாதிச்சு வச்சிருக்கா. ஆனா உலகத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் பெரிய விலை கிடையாது இல்லையா. உலகத்தை பொறுத்த வரைக்கும் பணம், காசு, வீடு, நம்ம வச்சிருக்க சொத்து, பேங்க் பேலன்ஸ், இதுக்கெல்லாம் தானே மரியாதை. ஏன்னா கண்ணுக்கு தெரிகிறது தான் உலகத்தை பொறுத்த வரைக்கும் விசேஷம். சீயிங் இஸ் பிலீவிங் அப்படின்னு சொல்லுவா. சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதுதான் நமக்கு பெரிய பலமா இருக்கு. இன்னைக்கு நம்ம உடம்புல ஜீன் இருக்கிற அதெல்லாம் வந்து நம்முடைய மூதாதைகள் மூலமா நமக்கு கிடைச்சது. கண்ணுக்கு தெரியறது இல்லை, ஆனா அதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நன்னா நடத்தின்னு இருக்கு. நம்முடைய தாயார தகப்பனாரம் பண்ண பஜனை, அவ போன கோவில்கள், நம்முடைய மூதாதைகள் பண்ண அன்னதானம், நம்ம மூதாதைகள் பண்ண பிரார்த்தனை, அவளுடைய பக்தி, இதெல்லாம் நம்முடைய ரத்தத்துல ஓடிட்டு இருக்கு இல்லையா. இன்னைக்கும் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே நடந்துருக்கிற விஷயங்கள். கூடத்தாழ்வான் பார்த்தார், எல்லாத்தையும் தானம் கொடுத்துட்டார். மனைவி ஆண்டாள், துளி கூட கவலையே படல. ஏன் அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு பாரமா இருந்தோம், எப்படி கல்யாணம் நடக்க போறோம் நினைச்சோம், பெருமாள் கல்யாணம் பண்ணி வச்சார். இங்க ராஜாத்தியா 1000 பேருக்கு நித்தியம் அன்னதானம் பண்ற நிலைமையில வச்சார். அதே பெருமாள் இனியும் வழி காட்டுவா. அவளுக்கு அப்படி ஒரு அசாத்தியமான நம்பிக்கை. நிஜமாவே ஸ்திரீகளுக்கு இந்த ஒரு நம்பிக்கை இருந்து கொடுத்தனா குடும்பத்தை எந்த பத்தியும் கவலையே பட வேண்டாம். புருஷா நிச்சயமா குடும்பம் நன்னாதான் இருக்கும். ஸ்திரீகளுடைய மனோபலம், மனோதைரியம், அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய பக்தி, அவர்களுடைய நாம ஜபம் நிச்சயமாகவே குடும்பத்தை வாழ வைக்கும். தைரியமா ஆண்டாள் ஒண்ணுமே சொல்ல, எல்லாம் கூட சந்தோஷமா தானம் கொடுத்துட்டா. உடனே கூடத்தாழ்வான் சொன்னார், இனி நமக்கு இங்கு இருப்பில்லை, கிளம்பலாம் அப்படின்னுட்டான். நேர நம்ம ஸ்ரீரங்கம் போகலாம். எல்லாம் கொடுத்தாச்சு, கூடத்திற்கு வரலாம். அப்படியே பிரியாவிடை கொடுக்கறா. ஏன்னா கூரேஸ்வர சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கா, அவ அப்பா அம்மாவெல்லாம் நன்னா தெரியும், இவரோட கல்யாணம் நடந்தது தெரியும், இவ்வளவு ஆச்சரியமா எல்லாம் தெரியும். இவர் திடீர்னு கிளம்புறாருன்னு கூரத்துல இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள், அந்த கூரத்துல இருக்க ஜனங்கள், அந்த கூரத்துல இருக்கக்கூடிய செடி கொடி புல்லுல இருந்து எல்லாமே, அடடா கூரத்தாழ்வார் கிளம்புறாரு, இனி இந்த பக்கம் வரமாட்டாரு. நிஜமா அதுக்கப்புறம் கூரத்தாழ்வன் வந்த மாதிரி காண கிடைக்கிறதும் இல்லை. கூரத்துக்கு காஞ்சிபுரம் வரார், ஸ்ரீபெரும்புதூர் எல்லாம் போறார், ஆனா திரும்பி கூரத்துக்கு வந்தாரான்ற மாதிரி காண கிடைக்கல. அவ்வளவு வசதி, எல்லாரும் பிரியா விடை கொடுக்கிறார். கூரத்தாழ்வன் ஆனந்தமா கிளம்புறார். அவரும் அவர் மனைவியமா ஜோரா கிளம்பி நடந்து ஸ்ரீரங்கம் போறார். பெரியவர் சொந்தமா அவ்வளவு மாட்டு வண்டி எல்லாம் உண்டு. இப்ப ஒண்ணு எல்லாத்தையும் விட்டு ராமானுஜருடைய திருவடியே கத்தின்னு கிளம்புறார். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி, காரே கருணை ராமானுஜன் இருக்க எனக்கென்ன குறை அப்படின்னு ராமானுஜருடைய திருமேனி சௌந்தர்யத்தை தியானம் பண்ணிட்டு ஜம்னு அழகா போறார். ஆனந்தமா அப்படி நடந்து போறா காஞ்சிபுரத்துல, அப்படி நடந்து போறா அப்படி மதுராந்தகம் வழியா போறா. அப்ப அங்க நிறைய காடுகள்லாம் உண்டு, சின்ன சின்ன காடுகளா. அப்ப அந்த காட்டு வழியா கூரத்தாழ்வானும் அவர் மனைவியுமா அப்படி போறா. போகும்பொழுது ஆண்டாள் கூரத்தாழ்வானுடைய மனைவி கேட்கிறா, வழியில் கள்வர் பயம் ஏதேனும் உண்டோ அப்படின்னு கேட்டுட. வழியில ஏதாவது திருடு பயம் உண்டா, வழிப்பறி கொள்ளக்காரா உண்டா அந்த வழியில அப்படின்னு கேட்டா. உடனே கூரத்தாழ்வன் அழகா சிரிச்சார். நன்ன தாடியர அப்படி தடவிந்து சொன்னார், மடியில் கணம் ஏதேனும் உண்டோ அப்படின்னா. கூரத்தாழ்வனுக்கு தாடி உண்டு. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்துல ஜம்முனு தாடி வச்சிருந்த ஒருத்தர் அவர் தான். அதை எல்லாருமே தாடி வச்சிருக்க மாட்டான். அது தாடி அழகு கூரத்தாழ்வன். சில பேருடைய தாடிக்கெல்லாம் அழகு உண்டு. சத்ரபதி சிவாஜி, கூரத்தாழ்வான், ரிஷிகளுடைய தாடி, இப்படி பல பேருக்கு உண்டு இல்லையா. அந்த மாதிரி ஆச்சரியமான தாடி கூரத்தாழ்வானுக்கு. அழகா அப்படி தாடிய தடவிண்டு, மடியில் கணம் ஏதேனும் உண்டா? சாதாரணமா சொல்லுவோம், மடியில கணம் இருந்தா வழியில பயம் உண்டுன்னு. ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும். அவள் கேட்டா, வழியில் கள்வர் பயம் ஏதேனும் உண்டோ அப்படின்னு கேட்ட உடனே, மடியில் கணம் ஏதேனும் உண்டோ? அவளுடைய பயத்தை நீக்கணும். அந்த பயத்துக்கான காரணம் ஏதோ மடியில இருக்கு. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக, மடியில் கணம் ஏதேனும் உண்டோ அப்படின்னு. உடனே அவள் அழகா மடியிலேருந்து ஒரு பொன் வட்டில், ஒரு சொம்பு மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ஜலம் சாப்பிட்றதுக்கான பொன் வட்டில் இப்படி எடுத்து காண்பிச்சா. காண்பிச்சுட்டு சொன்னா, இல்ல தேவரி சௌகரியமாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டிருக்கு, இங்கேயாவது ஒரு தீர்த்தம் தாகம் எடுத்ததுன்னா கூட எடுத்து குடிக்கிறதுக்காக ஒரு பொன் வட்டில் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு. அவள்லாம் ரொம்ப சாதாரண குடும்பத்திறனால அழகா தண்ணி அப்படி கையில ஏந்தி குடிச்சுடுவான். ரொம்ப பழக்கப்பட்ட வாழ்க்கைலாம் அதெல்லாம் வராது இல்லையா. அதனால தேவரீர் தாக சாந்திக்காக அதற்காக ஒரே ஒரு பொன்வட்டில் மட்டும் எடுத்து வச்சுட்டேனா, இவளுடைய நகையெல்லாம் கொடுத்தாச்சு, என்ன அவ கையில இருந்த மூக்கு காதல் இருந்த எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. வெறும சாதாரணமா ரொம்ப ரொம்ப மினிமமா என்ன உண்டோ கழுத்த மாங்கல்யம் இவ்வளவுதான் போட்டு வரா. அதெல்லாம் கொடுத்துட்டோமேன்னு கவலை இல்லை. இப்படி என் சொத்தெல்லாம் போகிறதேன்னு கவலை இல்லை. வீடு வாசல் போயிடுதேன்னு கவலை இல்லை. எல்லாம் தானம் தான் கொடுத்திருக்கா, இவ்வளவும் கொடுத்திருக்கா, இவளுக்குன்னு ஒண்ணு எடுத்து வச்சுக்கணும்னு தோணல. கூரத்தாழ்வானுக்காக ஒரு பொன் வட்டில்னா இதுதான் உத்தமமான தாம்பத்யம். அது ஒருத்தர் மேல ஒருத்தருடைய அக்கறை. இதெல்லாம் தானே ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய ஒரு நளினம். இப்ப கணவன் சம்பாதிக்கிறான் அப்படின்னா தனக்காக இல்லையே, தன் மனைவி, தன் குழந்தைகள், தன் குடும்பம் எல்லாருக்காகவும் தானே. இப்ப வீட்டுல மனைவி சமைக்கிறான் அப்படின்னா எந்த வீட்டுல ஒரு பெண் இருக்கான எனக்கு இது பிடிக்கும் நான் சமைக்கிறேன்னு யாருக்கா சொல்றாளா? கணவனுக்கு என்ன பிடிக்கும், குழந்தைக்கு என்ன பிடிக்கும், வீட்டுல இருக்க பெரியவாளுக்கு என்ன பிடிக்கும், இவாளுக்கெல்லாம் என்ன பிடிக்குமோ அதை பண்ணி அதைத்தானே தான் சுவீகரிப்பா. எல்லா நாளுமே பாருங்க, இன்னைக்கு இது வேணும் அன்னைக்கு அது வேணும்னா கூட அவளுடைய விருப்பம்ன்றது பெருசே கிடையாது. கூட இருக்கிறவாளுடைய ஆகாரம், அவளுடைய பசி தான் அவளுக்கு பெருசா தெரியும். கூட இருக்கவாளுக்கு பசிக்கிறது அப்படின்னா மனசு பதம். இவா சாப்பிடாம கூட எல்லா காரியமும் பண்ணுவான். அது ஸ்திரீயினுடைய வாத்சல்யம், அது ஒரு தாய்மையினுடைய குணம். அதனாலதானே அவ்வளவு வசதி அன்னபூரணியின் முதற்கொண்டு எல்லாரையும் ஸ்திரீகளையும் எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த வயத்துக்கு அன்னம் கொடுக்கறதுன்றது பெரிய பாக்கி. நீங்க என்ன வேணா ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க, எவ்வளவு வேணா டேஸ்டா இருக்கட்டும், எவ்வளவு வேணா வெரைட்டி இருக்கட்டும், கிரகத்துல அம்மாவோ மனைவியோ சகோதரியோ அப்படி நம்ம மேல அக்கறை இருக்கிறவாளோ பெண்ணோ சமையல் பண்ணும் போது அதுல கிடைக்கக்கூடிய அந்த ஒரு திருப்தி சத்தியமா வேற எங்கேயும் யாருமே தர முடியாது. இன்னைக்கும் பாக்கலாம், எத்தனையோ அப்பாக்களுக்கெல்லாம் பொண்ணு சமைச்சுட்டா அப்படின்னா அது தேவாமிர்தம் தான். அது உப்பு ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, ஒழுங்கா வேகலனாலும் சரி, என் பொண்ணு நன்னா சமைச்சிருக்கா அப்படின்னு தான். எத்தனை ஊர்ல போய் எவ்வளவு நன்னா சாப்பிட்டாலும் அம்மா கையினாலே சாப்பிடும் பொழுது வயிறும் மனசும் நிறையுமே அந்த ஆனந்தம் வேற எங்கேயுமே கிடைக்காது. அப்ப ஒரு ஸ்திரீ அவ்வளவு தூரம் வசதி, அந்த தாம்பத்தியம் அத்தனை சிரேஷ்டம். அதுலயும் ஆண்டாள் பாருங்க, தனக்குன்னு ஒண்ணு எடுத்து வச்சுக்காம கூரத்தாழ்வானுக்குன்னு ஒண்ணு எடுத்துட்டு வச்சுட்டா. கூரத்தாழ்வான் சிரிச்சா, அவளுக்கு தன் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பு, அபிமானம், மரியாதை, தன்னை சௌகரியமா வச்சுக்கணும்ன்ற ஆசை. அது ஒண்ணு இருக்கு இல்லையா, தாம்பத்தியத்துல கணவன் மனைவிய சௌகரியமா வச்சுக்கணும்னு ஆசைப்படணும், மனைவி கணவனை சௌகரியமா வச்சுக்கணும்னு ஆசைப்படணும், வேற ரெண்டு பேரும் குழந்தைகளை நன்னா வச்சுக்கணும்னு ஆசைப்படணும், அப்பா அம்மா பந்துக்கள் நன்னா வச்சுக்கணும். இதுதானே குடும்பத்தினுடைய அழகான தர்மம். அந்த தர்மத்தை ரெண்டு பேரும் நடத்து காட்டுறான், அதுதான் விசேஷம். இத்தனைக்கும் தாம்பத்தியம் கிடையாது, என்ன சரீர சம்பந்தமே இல்லை, ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு புனிதம், புனிதமான ஒரு அன்பு. கூரத்தாழ் அதை குடு அப்படின்னு வாங்கிண்டார். பார்த்தார், அதை பார்த்தார் சிரிச்சார். அந்த பொன்வட்டில பார்த்தார் சிரிச்சார். எமக்கு பயம் கொடுப்பவரே, யாருக்கேனும் ஆனந்தம் தாங்கோ தாருங்கள்னு சொல்லி அந்த பொன்வட்டில தூக்கி ஒரு புதர்ல வீசின. ஆண்டாளை பார்த்து சிரிச்சார். அதாவது ரொம்ப அழகா அந்த பொன்வட்டை பார்த்து சொல்றாரு, எனக்கு பயம் நீ கொடுக்கறாய், ஆனா நீ யாருக்காவது ஆனந்தம் அவனை கொடுக்க முடியும், அப்பாடா தங்க வட்டில் கிடைச்சு கொடுத்து அப்படின்னு. யாருக்காவது நல்லவாளுக்கு ஏழைக்கு நீ உபகாரம் மாறி, எமக்கு பயம் கொடுப்பவரே யாருக்கேனும் ஆனந்தம் தாரும்னு போட்டுட்டார். சத்தியமாவே இந்த மாதிரி மகாத்மாக்கள் எதையான பொருளை அப்படி தூக்கி வீசி எறிஞ்சா வச்சுக்கோங்களேன், யாருக்கு தேவையோ அவளிடத்துல அது போய் சேர்ந்துடும். அது மாதிரி நீங்க ஏதான ஒண்ணு தொலைச்சுட்டேள் இழந்துட்டேள்னா அது கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம்னு சொல்லிடுங்க. நிச்சயமா யாருக்கு தேவையோ அவர்களுக்கு அந்த பொருள் போய் சேர்ந்துடும், உங்களுக்கும் புண்ணியம் வந்து சேர்ந்துடும், பகவானுக்கும் ஆனந்தம், அவளுக்கும் தேவை பூர்த்தியாடும். ஐயோ தொலைஞ்சு போயிடுதே, திருடு போயிடுதே, ஏமாத்திட்டாலும் வருத்தமே படாது, கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம்னு நீங்க சொல்லிட்டேன்னா கிருஷ்ணன் அது அழகா எடுத்துடுவான். சரியா, அது யாருக்கு வேணுமோ அவன் கொடுத்துடுவான், கவலையே வேண்டாம். அத்தனை அழகா அவர் இப்படி தூக்கி போட்டுட்டு சிரிச்சார் ஆண்டாளை பார்த்து. ஆண்டாளை பார்த்து சிரிச்சுட்டே கேட்டார், இப்பொழுது பயம் ஏதேனும் உண்டோ அப்படின்னார். அதே கேள்வி அவர் கேட்ட கேள்வி, இப்பொழுது பயம் ஏதேனும் உண்டோ அப்படின்னார். உடனே ஆண்டாள் சிரிச்சுட்டு அவர் சொன்ன பதிலேயே திரும்பி சொன்னார், மடியில் கனமில்லை, வழியில் பயம் இல்லை அப்படின்ட்டு. ரொம்ப அழகான கான்வர்சேஷன். இப்ப மடியில கனம் இல்லை, அந்த கனத்தை அந்த பயத்தை நீங்க நீக்கிட்டல். இது ஒரு அழகான ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம் இது. அதாவது ஒரு கணவன் மனைவியினுடைய சம்பாதம், இவளுடைய பயத்தை அவர் புரிஞ்சுக்கிறதும், அவர் தன் பயத்தை போக்கினதை அவள் ஏத்துண்டதும், இது ஒரு அழகான நளினமான ஒரு குடும்பம். இது குடும்ப ரகசியம். இது மடியில் கனம் இல்லை, அதலால் வழியில் பயம் இல்லை அப்படின்னுட்டார். உடனே ரெண்டு பேரும் சிரிச்சுண்டு அழகா ராமானுஜர தியானம் பண்ணிண்டு ஜோரா ஸ்ரீரங்கம் நடந்து போறார்கள். அப்ப இந்த மாதிரி தம்பதிகள்லாம் ராமானுஜரோட இருக்காருன்னா எவ்வளவு வசதி இல்லையா. ராமானுஜரம் காத்தன் இருக்கார், ரங்கராஜன் காத்தன் இருக்கார், அழகா கூறத்தாழ்வான். எல்லாத்தையும் விட்டா, ராமானுஜரையும் ரங்கராஜனையும் விடாமல் ஜோரா மனைவியோட ஸ்ரீரங்கம் போனார். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா. ஜெய் போலோ ஸ்ரீ கூறத்தாழ்வானுக்கு ஜெய். ஜெய் போலோ ஸ்ரீ கூறத்தாழ்வான் பத்தினி ஸ்ரீமதி ஆண்டாள் அம்மாவுக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ.